ஓம் சாந்தி. மார்ச் 26, 2023 காலை முரளி அவ்யக்த பாக்தாதா. ரிவைஸ் டேட் பிப்ரவரி 1, 1994. இன்றைய அவ்யக்த முரளியின் தலைப்பு திரிகாலதர்சி, மூன்று காலங்களையும் உணர்ந்த நிலை என்ற ஸ்திதியின் சிரேஷ்ட ஆசனத்தின் மூலம் சதா வெற்றியாளராகுங்க, மற்றும் மற்றவர்களுக்கும் சக்தியின் சகயோகம் கொடுங்க. திரிகாலதரிசி நிலை. பாபா இப்போ நமக்கு ஞானம் கொடுத்து முக்காலத்தையுமே உணர்ந்தவராகிட்டார். ஸோ அந்த உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக நீங்கள் சதா வெற்றியாளராக இருப்பீங்க, மற்றும் மற்றவங்களுக்கும் சக்தியின் சகயோகம் கொடுங்க. இன்றைக்கி திரிகாலதரிசி பாப்தாதா தனது அனைத்து மாஸ்டர் திரிகாலதரிசியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். திரிகாலதரிசி ஆவதற்கான சாதனம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தெய்வீக புத்தியின் வரதானம், இன்னொன்று பிராமண பிறவியின் விசேஷமான வெகுமதி கொடுத்துருக்காரு. திரிகாலதரிசி ஆகிறதுக்காக பாபா வரதானமும் வெகுமதியும் கொடுக்குறாரு. ஏன்னா தெய்வீக புத்தியின் மூலம்தான் பாபாவை தன்னைத்தானே மற்றும் மூன்று காலங்களையும் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஆமாம், தெய்வீக புத்தி இருந்தால் தான் தன் ஆத்மான்னு உணர முடியும். தெய்வீக புத்தி மற்றும் நினைவின் மூலம்தான் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்ய முடியும். அதனால் முதன்மையான வரதானம் தெய்வீக புத்தி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக என்ன கொடுத்தாரு, பிராமண வாழ்க்கையின் வெகுமதி கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ முதல் வரதானமான தெய்வீக புத்தி, இந்த வரதானம் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வரதானத்தை நடைமுறை வாழ்க்கையில் நம்பர் வராதான் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீங்க. தெய்வீக புத்தி திரிகாலதரிசியின் மனநிலையை அனுபவம் செய்ய வைக்கும். முக்காலத்தையும் உணர்ந்த நிலை, நமக்கு தெரியும், கல்பமே தெரியும், 5000 வருஷ கதை, 4 யுகங்கள், சங்கம யுகம், அதுக்கடுத்து என்ன யுகம் வரப்போகுது, ஆக்சுவலாக நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். தெய்வீக புத்தி திரிகாலதரிசியின் மனநிலையை அனுபவம் செய்ய வைக்குது. 4 பாடங்களான ஞானம், யோகம், தாரணை, சேவை. இந்த 4 பாடத்திலையுமே தாரணை செய்வதற்கான ஆதாரம் இது. தெய்வீக புத்தி இருக்கணும், தெய்வீகமான பார்வை, தெய்வீக திருஷ்டி, அந்த தெய்வீகத்தன்மை, பரிசுத்த தன்மை கலந்திருக்கணும். அப்போ தான் இந்த 4 பாடங்களையுமே தாரணை செய்ய முடியும். 4 பாடங்களையுமே அனைத்து குழந்தைங்களும் நல்லா தெரிஞ்சிருக்காங்க, வர்ணனையும் செய்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிறது வர்ணனை செய்யுது, இது எல்லாருமே செய்கிறாங்க. ஆமாம், ஞானம் யோகம் தாரணை சேவை பற்றி வர்ணனைனா என்னது, பேசுறது, அதை பற்றி பேசுறது நல்லாவே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறாங்க. புதியவர்களாக இருந்தாலும் சரி, பழையவர்களாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாருமே புத்திசாலி ஆகிட்டுருக்காங்க. ஆனால் தாரணை செய்யறதுல தான் நம்பர் வார் ஆயிடுறாங்க. தெய்வீக புத்தியின் விசேஷத்தன்மைகள், தெய்வீக புத்தியுடைய ஆத்மாக்கள் ஏதாவது எண்ணத்தை, தெய்வீக புத்தியுடைய ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு எண்ணம் அல்லது செயல், ஏதாவது ஒரு எண்ணத்தை செயலில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அது 3 காலங்களையும் தெரிஞ்சு நடைமுறையில் கொண்டு வருவாங்க. அவங்க தான் தெய்வீக புத்தியுடைய ஆத்மாக்கள். ஏன்னா நமக்கு பாபா முக்காலத்தையும் தெரிய வச்சுருக்காரு. அதனால் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போதும் 3 காலத்தையும் உணர்ந்து தான் எடுக்கணும். ப்ரெசண்ட்டை மட்டும் பார்த்து எடுத்துடக்கூடாது. தெய்வீக புத்தியின் விசேஷத்தன்மைகள் சொல்லிட்டார் பாபா. சாதாரண புத்தியுடைய ஆத்மாக்களுக்கு அதிகமாக முயற்சித்து நிகழ்காலம்தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆமாம், ஞானம் இல்லாதவங்களுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெளிவாக தெரியும். ஆனால் எதிர்காலம், கடந்த காலம் அவங்களுக்கு தெரியாது. தெய்வீக புத்தியுடைய ஆத்மாக்களுக்கு கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் மூணுமே தெளிவாக தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னா, கடந்த காலம், எதிர்காலம் ரெண்டுமே நிகழ்காலத்தை மாதிரி தெளிவாக தெரியுது. 3 காலங்களும் ஒரே நேரத்தில் தெளிவாக அனுபவமாகுது. அது மாதிரி அனைத்து குழந்தைகளும் சொல்கிறாங்க. எதை யோசிக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ, அதை முன்பின் யோசித்து புரிஞ்சிக்கிட்ட பிறகு செய்யுங்க. ஆமாம், இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து செய்யுங்க. செயல் செய்கிறதுக்கு முன்னாடி விளைவை முன்னால் வைங்க. ஆமாம், எப்பயுமே நம்ம எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை என்ன பேசுகிறதுக்கு முன்னாடியும் சரி, இதை நான் பேசினதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசித்து பார்த்துட்டு பேசணும், சரிங்களா? நான் என்னென்னலாம் பேசினா அவங்க இனிமையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் மட்டுமே நம்ம பேசணும். ஏன்னா தேவதைகள் வெறும் அன்பான இனிமையான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. தன்னுடைய சுபாவத்தை இனிமையாக வைத்து கொள்ளுங்கள்னு பாபா சொல்கிறார் இல்லைங்களா, அது இப்படி தான். இப்படி நாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அது சமஸ்காரமாக மாறி சத்தியுகத்தில் எமர்ஜ் ஆகி வெளிப்படுது. அதுபோல் அனைத்து குழந்தைங்களும் சொல்கிறாங்க, அதான் எதை யோசிக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ அதை முன்ன பின் யோசித்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஒரு செயல் அல்லது பேசுகிறதுக்கு முன்னாடி அதோடைய விளைவை முன்னாடி வைங்க. விளைவு தான் எதிர்காலத்தில் ஏற்படுது. எனவே நம்பர் ஒன்னாக இருக்கிறது திரிகாலதரிசி நிலை. திரிகாலதரிசி புத்தியுடையவர்கள் ஒருபோதுமே தோல்வியை அனுபவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க முக்காலத்தையுமே உணர்ந்து தான் செய்கிறாங்க. அவங்க முக்காலத்தையுமே உணர்ந்து செய்கிறதுனால எதிர்காலத்தில் இது தோல்வி அடையும் அப்படின்னு நினச்சா அவங்க செய்ய போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு தோல்வி இப்போ வராது. ஆனால் குழந்தைங்கக்கிட்ட மூன்று விதமான புத்தியுடையவர்களை பாபா பார்க்குறாரு. என்னென்னா மூணு டைப்பாக பாபா இப்போ பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு முதல் நம்பரில் வரவங்க திரிகாலதரிசி புத்தியுடையவர்களாக எப்பயுமே திரிகாலதரிசியாக இருக்காங்க, அவங்க ஃபஸ்ட்டு டிவிஷனு. ரெண்டாவது நம்பரில் உங்களுக்கே தெரியும், சில நேரம் திரிகாலதரிசி, சில நேரம் ஒரு காலத்தை மட்டும், அதாவது ப்ரெசண்ட்டை மட்டும் பார்க்குறவங்க. மூணாவது நம்பரில் கவனக்குறைவான புத்தியுடையவர்களாக இருக்காங்க, அவங்க திரிகாலதரிசியே பார்க்குறதில்ல. ஸோ அவங்க எப்பயுமே தற்சமயத்தை பற்றி தான் யோசிகிட்ருக்காங்க. ஐயோ இப்போ நான் என்ன பதவி அடைவேன், என்ன ஆவேன் அப்படின்னு இப்போயே தான் நினச்சி அவங்க ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, திரிகாலதரிசியாக இருங்க. ஆக்சுவலாக இந்த ஞானத்துடைய நம்மளை இந்த ஞானம் எப்படி வந்து குளுமையாக வைக்குதுன்னா இந்த திரிகாலதரிசி ஞானத்தின் மூலமாக தான். அவங்க எப்போவுமே தற்சமயத்தில் என்ன நடந்துட்டுருக்கோ அல்லது கிடச்சிட்ருக்கோ அல்லது எது நடக்குதோ அதை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ இது சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி மட்டும் பார்ப்பாங்க. எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்றத நாமையே சிந்திக்கணும். அது ஐயோ அது கூட நெகட்டிவாக தான் நடக்குமோ அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. ஆனால் அலட்சிய மனப்போக்கூடியவர்கள் முதல் இட இறுதி பற்றி சிந்திக்காத காரணத்தினால எப்பயுமே வெற்றி அடையறதில் ஏமாற்றம் தான் அடைகிறாங்க. எனவே திரிகாலதரிசி புத்தியுடையவர்கள் ஆகணும். திரிகாலதரிசி மனநிலை அப்படின்றது உயர்ந்த ஆசனம், அதாவது நம்மளுடைய இருக்கை ஆசனமாக இருக்குது. இந்த ஆசனம் அதாவது மனநிலை மூலம்தான் தானும் சதா வெற்றி பெற்றவர்களாக இருக்கீங்க. திரிகாலதரிசி மனநிலை அப்படி ஒரு மனநிலை. மற்றவங்களையும் வெற்றி பெறுவதற்கான சக்தி மற்றும் உதவி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. தெய்வீக புத்தி தான் விசாலமான புத்தி. தெய்வீக புத்தி என்பது எல்லைக்கப்பாற்பட்ட புத்தியாக இருக்குது. எனவே தன்னுடைய புத்தியின் நிலை எந்த நம்பராக இருக்குது அப்படின்றத சோதனை பண்ணுங்க. ஞானம், குணம், சக்திகளின் பொக்கிஷங்களில் சேமிப்பு. அனைத்து குழந்தைங்கக்கிட்டையும் பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்குறாரு. எல்லா குழந்தையுமே ஞானம், குணம், சக்திகளை சேமிப்பு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்பர் வாரம் ஏன் இருக்குது? ஆனால் சேமிப்பே ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே சேமிப்பு கொஞ்சமாக சாயிருக்குது. ஆனாலும் நம்பர் வாராக இருப்பது ஏன்னு கேட்குறாரு. பாப்தாதா ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்புறம் ஏன் ஞானம், குணம், சக்திகளின் பொக்கிஷன் சேமிக்கிறதுல ஏன் கம்மி கம்மியாக எல்லோரும் வாங்குறீங்க, ஏன் நம்பர் வாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் யார்கிட்ட வேணுமானாலும் கேளுங்க. தன்னை பற்றிய ஞானம், அப்பாவை பற்றிய ஞானம், சக்கரத்தை பற்றிய ஞானம், கர்மத்தின் ஆழமான ஞானம், இது எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்குதா? அனைவரிடமும் அனைத்து சக்திகளும் இருக்கா? அஷ்டசக்திகள்லையும் பாஸ் ஆகிருக்கீங்களா, 100 மார்க் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஒரு சில சக்தி தான் இருக்குது, ஒரு சில சக்திகள் இல்லாமல் இருக்குதா? ஞானம் அனைவரிடமும் இருக்குதா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, சக்திகள் இருக்குதான்னு கேட்டால் ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஞானம்ன்றது அது ஒரு தியரி தானே, தன் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது, அது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் சக்தின்றது ப்ராக்டிக்கலு, அது ஏன் எல்லாருக்கிட்டேயும் இல்லை அப்படின்னு பாப்தா தான், நம்ம பாப்தா தான் கேட்குறாங்க. பிறகு ஏன் நம்பர் வாராக இருக்குது? சக்தி இருந்தால் கூட ஏன் நம்பர் வாராக இருக்குது? இதில் என்ன வித்தியாசம்? பொக்கிஷங்களை முறைப்படி காரியத்தில் பயன்படுத்த வருதா இல்லையா? இல்லை அப்படி செஞ்சுருக்கலாம், இல்லை இந்த மாதிரி செஞ்சுருந்தா வெற்றி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நேரம் கடந்ததுக்கப்புறம் யோசிக்கிறீங்களா? எனவே காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சக்திகள், குணங்கள், ஞானத்தை நீங்கள் காரியத்தில் ஈடுபடுத்தணும். சேமிப்பு வச்சா மட்டும் போதாது, அதை காரியத்தில் ஈடுபடுத்தினா அது இரட்டை மடங்காகும், இரட்டிப்பாகும். இதற்காக தெய்வீக புத்தியின் விசேஷத்தன்மை தான் அவசியம். ஞானத்தை பற்றி அதிகமாக சிந்தனை பண்ணுறீங்க, கேட்குறீங்க, எழுதியும் விற்கிறீங்க. அனைவரிடமும் எத்தனை டைரி இருக்குது, டைரி டைரியாக ஞான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க, முரளி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. போதுமான அளவு டைரிகள் இருக்குது. எனவே எப்படி பாபாவுக்கு நான் யாராக இருக்கேன், எப்படி இருக்கேன், அப்படியே என்னை தெரிஞ்சிக்கக்கூடியவங்க கோடியில் ஒரு சிலர் தான். பாபாவே சொல்லிட்டார் பாருங்கள், கோடியில் ஒரு சிலர் தான் சரியாக பாபாவை அடையாளம் கண்டுக்கிறாங்க. அனைவருமே பாபாவை தெரிஞ்சிருக்காங்க, ஆனால் அண்டர்லைன் அடிக்கோட்டிட்டு பார்ப்பது என்ன அப்படின்னா, யாராக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, இதில் வித்தியாசம் வந்துடுது. இந்த முறையில் எப்படி நேரம் மற்றும் ஞானத்தின் பாயிண்ட் மற்றும் குணம் அல்லது சக்தி இந்த நேரத்தில் தான் அவசியமாக தேவைப்படுது, ஆனால் காரியத்தில் பயன்படுத்தும் போது வித்தியாசம் வந்துடுது. இந்த வித்தியாசத்தினால தான் நம்பர் வார் வருது. பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாபாவுக்காக இருக்கோம், இந்த பிறவியே பாபாவுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம் சங்கம யுகத்தில். ஆனால் என்ன சொல்கிறாரு, எதுக்காக இந்த நம்பர் வார் வருது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். நான் வந்து யாராக இருக்கேன், எப்படி இருக்கேன், நான் பாபாவுடைய செல்லமான குழந்தை, அவரே தேடி கண்டெடுத்த குழந்தை. நான் ஏதோ ஃப்ளூக்கில் பாபா குழந்தையாலாம் ஆக முடியாது, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளேன்னு எல்லா முறையிலையும் பாபா சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் நம்மளை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படின்ற நினைவு அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது, அதனால தான் அவங்க நம்பர் வாராக இருக்காங்கன்னு சொல்கிறாரு பாபா. பாப் தாதா சொல்கிறாங்க, நான் யாராக இருக்கேன், எப்படின்னு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியாமல் போயிடுது, அதனால் நீங்கள் நம்பர் வாராயிடுறீங்க. ஸோ அதனால் அதை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். நான் யாராக இருக்கேன்றதை அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்த முறையில் எப்படி நேரம் இது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு, ஆனால் காரியத்தில் பயன்படுத்தும் போது வித்தியாசம் வந்துடுது, இந்த வித்தியாசத்தினால தான் நம்பர் வார் வந்துடுது. ஓகே, காரணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்களா? முதலாவது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விதியில் வித்தியாசம் வந்துடுது. இன்னொன்று, செயல் மற்றும் எண்ணத்தில் திரிகாலதரிசியாக இருந்து செய்கிறதே கிடையாது, அதனால ஒரு வித்தியாசம் வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டைம் அப்படி இருந்ததுன்னு சொல்லிடுறாரு, விதின்னு சொல்லிட்டாரு. உங்கள் நேரம் அப்படி இருந்துச்சு, அதனால ஒரு வித்தியாசம் வந்துச்சு, அது ஓகே. ஆனால் ரெண்டாவதுன்றது, திரிகாலதரிசி மனநிலையில் நீங்கள் இருந்து செய்யலை, அதனால் நம்பர் வந்துடுது. ஏதாவது எண்ணங்கள் புத்தியில் வருது அப்படின்னா எண்ணம் தான் விதையாக இருக்குது. வார்த்தை மற்றும் செயல் அப்படின்றது எண்ணங்களுடைய விஸ்தாரம் தான் வார்த்தையும் செயலும். எண்ணம் சொல்லாகுது, சொல்லு தான் செயலாகுதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை எண்ணம், அதாவது விதையை திரிகாலதரிசி மனநிலையில் இருந்து சோதனை பண்ணுங்கள். ஏன்னா நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் தான். சொல் செயல் அப்படின்றதுலாம் இந்த உடல்லேருந்து வர்றது, வாய் மூலயமா சொற்கள் வர்றது, கைகள் கால்கள் மூலமாக செயல்கள் வர்றது. ஆனால் ஆத்மா, நாம் எல்லோருமே ஆத்மாக்கள், ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, வெறும் எண்ணங்கள் தான் சொல்லும் செய்யலும். அதனால் எண்ணங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், எண்ணங்களை சோதனை செய்யுங்க. அதாவது விதை சக்திசாலியாக இல்லைனா வார்த்தையும் செயலும் கூட வெற்றி அடைவதற்கான சக்தி இருக்காது. அனைவருடைய லட்சியமும் வெற்றி சொரூபமாக ஆகணும் அப்படி தான் இருக்குது. எனவே சதா வெற்றி சொரூபம் ஆகிறதுக்கான விதி என்ன சொல்லியிருக்காரு, அதை சோதனை பண்ணுங்கள். என்ன சொன்னார், எண்ணங்களை சோதனை பண்ணுங்கள். எண்ணம் தான் நமக்கு விதை, ஆத்ம விதையில் எண்ணங்கள் விதைகள். இடையிடையில் புத்தி கவனக்குறைவாக இருந்தது, அதனால் சில நேரம் வெற்றி அனுபவமாகுது, சில நேரத்தில் கடினத்தன்மை தான் அனுபவமாகுது. பாப்தாதா அனைத்து குழந்தைங்களின் மீதும் கொண்ட அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா, அனைத்து குழந்தைங்களுக்குமே சதா எளிதாக வெற்றி சொரூபமாகுங்கள் குழந்தைகளே அப்படின்ற வரதானத்தை அவர் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஏன்னா உங்களுடைய ஜடச்சித்திரங்கள் மூலம்தான் பக்த ஆத்மாக்கள் வெற்றி அடைகிறாங்க. அதனால் நீங்கள் சைத்தன்ய ரூபத்தில் இப்போ இருக்கீங்க, ஜடச்சித்திரமாக இருக்கீங்க, ஆனால் இப்போ உயிரோடவே இருக்கீங்க, சைத்தன்யமாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் ஜடச்சித்திரமாக இருக்கும்போது உங்களுடைய பக்தர்கள் உங்களை கும்பிட்டு வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் இப்போ சைத்தன்யத்தில் நீங்கள் வெற்றி சுரூபம் அடையணும். அது எப்படின்னா, யார் திரிகாலதரிசி மனநிலையில் இருக்காங்களோ அவங்க தான் திரிகாலதரிசி மனநிலையில் சக்திசாலியாக வச்சுருப்பாங்க. இந்த சக்திசாலியான மனநிலை இருக்கக்கூடியவங்க வீணானதை மிக எளிமையாக சமாப்தி பண்ணுவாங்க. அவங்களுக்கு கனவுல கூட வீணானவை சமாப்தி ஆயிரும், அவங்களுக்கு கனவுல கூட வீணான விஷயங்கள் வராது. ஸோ அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அப்போ தான் நம்மளுடைய ஜடச்சித்திரங்களை கும்பிட்றாங்க பாருங்கள், அவங்களும் வெற்றி அடைவாங்க. ஆமாம், உங்களுடைய ஜடச்சித்திரங்கள் பக்தி பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா, நீங்கள் சைத்தன்யத்தில் வெற்றி சுரூபமாக இருக்கும்போது தான் உங்களுடைய ஜடச்சித்திரத்துக்கும் பவர் இருக்கும். சரிங்களா? அதான் சொல்கிறாரு, வீணானவையின் சுமை அடிக்கடி உயர்ந்த நம்பருக்கு அதிகாரியாக்க விடாது. எனவே தெய்வீக புத்தின்ற வரதானத்தை சதா ஒவ்வொரு நேரமும் காரியத்தில் பயன்படுத்துங்க. ஞானம் நிறைந்தவராகவும் யோகியாகவும் ஆயிட்டீங்க. இப்போ ஞானம் மற்றும் யோகத்தை சக்தியை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களாக அவங்க. ஆமாம், ஒன்றத்தை நம்ம பயன்படுத்தினா தானே அதுக்கு யூஸு. எடுத்துக்காட்டுக்கு, எப்படி விஞ்ஞானத்தின் சக்தி நடைமுறையில் தென்படுது இல்லையா? ஆமாம், நம்ம சோல் பவர் குறைஞ்சவுடனே நாம் விஞ்ஞானத்தை நம்பி போயிட்டோம். ஆனால் விஞ்ஞானத்தின் சக்தியை உபயோகப்படுத்துவதற்கான முக்கிய ஆதாரம் என்னது? இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம் என்னெல்லாம் செய்யுது, விஞ்ஞான சாதனங்கள் கொடுத்துருக்கு, அந்த அனைத்து சாதனங்களுடைய ஆதாரம் என்னது? விஞ்ஞானம் உபயோகப்படுத்துவதற்கான அடிப்படை ஆதாரம் என்னது? பவர். பவர் லைட், ஒளியை தான் பார்க்குறாங்க, லைட்டின் மூலம்தான் பயன்படுது. ஒருவேளை கம்ப்யூட்டர் கூட பாருங்கள் பயன்படுது அப்படின்னா எதனுடைய ஆதாரத்தில் இருக்குது? கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு பவர், பவர் சப்ளைல தான் அது ஒர்க் ஆகுது. ஆனால் ஆதாரம் லைட்டு. எனவே உங்களுடைய அமைதியின் சக்திக்கும் ஆதாரம் என்னவாக இருக்குது? லைட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லைட் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை சோலார் எனர்ஜி பாபா சொல்கிறான்னு நினைக்கிறேன், அந்த ஒளியிலேருந்து எனர்ஜி நம்ம கிடச்சி அதை யூஸ் பண்ணுறோம்ல, அது சொல்கிறார் பாபா. எனவே உங்களுடைய அமைதியின் சக்திக்கும் ஆதாரம் என்னது? லைட்டு தான். எப்போது அந்த இயற்கையின் லைட்டு மூலமாக ஒரே ஒரு லைட்டு பல விதத்தில் நடைமுறை பயன்படுத்தப்படுதோ, உங்களுடைய அழிவற்ற பரமாத்மா லைட்டு, ஆத்மீக லைட்டு கூட கூடவே நடைமுறையில் மனநிலை என்ற லைட்டு. எனவே அதனால் எதை தான் உங்களால் பயன்படுத்த முடியாது? அந்த ஸ்தூலமான லைட்டே அவங்க பயன்படுத்துகிறாங்க பல விதத்தில். ஆனால் நமக்கு இருக்கிறது எல்லாமே அவினாஷி லைட்டு, பரமாத்மா லைட்டு, ஆத்மீக லைட்டு, நம்மளுடைய மனநிலைன்ற லைட்டு. மூணுத்தையும் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாமே. உங்களுடைய ஸ்திதி லைட்டாக இருக்குது, மேலும் முக்கியமான சொரூபமும் கூட லைட்டு தான். லைட்னா ஒன்று, லைட்னா ஒளியாக இருக்கிறது, இன்னொன்று லைட்டாக ஃபீல் பண்ணுறது, தக்கையாக இருக்கிறது. எப்போதெல்லாம் ஏதாவது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய முக்கியமான ஆதாரத்தை சோதனை பண்ணுங்கள். எப்படி ஏதாவது விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, லைட்டு, லைட்னா பாபா இங்கே கரண்ட்டுன்னு சொல்கிறாரு பாருங்கள், கரண்ட்டுன்னு பாபா இங்கே சொல்லிட்டாரு, அதான் கரண்ட்டு மூலமாக தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த லைட், அந்த லைட்டை சொல்கிறாரு. இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணுங்கள். அதுபோல் எப்போயெல்லாம் யோகத்தை சக்திகளை குணங்களை பயன்படுத்துகிறீங்களோ, முதல்ல முக்கியமான ஆதாரமே என்னது? ஆத்மாவில் இருக்க லைட்டு, ஆத்மசக்தி, பரமாத்மாவோட சக்தி மற்றும் லைட்டான மனநிலை. மனநிலை லைட்னா லேசாக இருக்க மனநிலை. இது மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா, யோகம், சக்தி, குணங்கள் எல்லாமே கரெக்டாக காரியத்தில் பயன்படுத்துவீங்க. ஒருவேளை மனநிலை மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருக்குது, பயன்படுத்தும் போது ரொம்ப வெற்றி ரொம்ப எளிமையாக கிடைக்கும். டபுள் லைட்னா தன் ஆத்மீக சொரூபத்தில் இருக்கிறது, இன்னொன்று தக்கையாக லைட்டாக இருக்கிறது, லேசாக இருக்கிறது. மேலும் அனைத்தையும் விட முதலாவதாக இந்த பயிற்சியை தான் சக்திசாலியாக ஆக்கிறதுக்கு தன் மீது முதல்ல பயன்படுத்துங்க. என்னது? டபுள் லைட் சொரூபத்தில் இருங்க. ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு 15 நாளுக்கும் ஏதாவது ஒரு விசேஷமான குணம் மற்றும் ஏதாவது ஒரு விசேஷமான சக்தியை தனக்காக பயன்படுத்தி பாருங்கள். பாபா டைமிங் டைமிங்கோடு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டார், ஷெடியூல் போட்டார், ஒவ்வொரு மாதத்துக்கும் இல்லை ஒரு ஒரு 15 நாளுக்கும் ஏதாவது ஒரு சக்தி எடுத்து அதையே பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா குழுவில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேப்பர் வருது அப்படின்னா பிரச்சனை வரும் குழுக்குள்ளே இருக்கும்போது. முதல்ல தன் மீது பயன்படுத்தி சோதனை பண்ணுங்கள். ஏதாவது பேப்பர் வருது ஆனால் ஏதாவது சக்தி மற்றும் ஏதாவது குணத்தை பயன்படுத்துவதற்கான லட்சியம் வச்சிங்க அப்படின்னா அதில் எந்த அளவு எனக்கு வெற்றி கிடைச்சிது, பொறுமைக்கான டெஸ்ட் பேப்பர் வரும் பொறுமையாக இருக்குமான்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, இந்த இப்போ நான் பொறுமைங்கிற சக்தியை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு இருந்துட்டு என்னால் எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த சக்தியை பயன்படுத்த முடிஞ்சுது அப்படின்றத, எந்த அளவு வெற்றி கிடைச்சிதுன்றத செக் பண்ணுங்கள். மேலும் இவ்வளோ நேரத்தில் வெற்றி கிடைச்சிது. ஆமாம், பொறுமையின் சக்தி நீங்கள் கூப்பிட்டவுனே வந்துச்சா, கூப்பிட்டவுனே உள்ளேன் ஐயா உள்ளேன் எஜமானரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா, இல்லை நீங்கள் பொறுமையெல்லாம் கடந்து பொறுமையை சோதிக்காதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பொறுமை இழந்த பிறகு அப்புறமா பொறுமை சக்தி வந்து தான் அப்படின்றத சோதனை பண்ணுங்கள். எப்படி விஞ்ஞான சாதனங்கள் பயன்படுத்துறதில் பாருங்கள், ஒரு ஒரு நாளும் சிறிது நாட்கள்லேயே உடனடியாக அனுபவம் செய்ய வைக்கிறதுல முன்னேறிக்கிட்டே இருக்குது. ஆமாம், இப்போ பேசுகிறதா இருந்தால் என்ன ஒரு செகண்ட், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு செகண்டில் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி விஞ்ஞான சாதனம் வந்து எவ்வளோ அட்வான்ஸாக போயின்னு இருக்குது, அதனால் நேரமும் குறைவாக இருக்குது, சிறிது நாட்களில் வெற்றி அதிகமாக கிடைக்கிது. இது விஞ்ஞானிகளின் லட்சியம். அதுபோல் என்னெல்லாம் லட்சியம் வச்சிங்களோ அப்போ நேரத்தையும் சோதனை பண்ணுங்கள், வெற்றியையும் கூட சோதனை பண்ணுங்கள். தன் மீது பயன்படுத்துவதில் பயன்பெற்று விட்டீர்கள் அப்படின்னா மற்ற ஆத்மாக்கள் மீது அப்புறமா பயன்படுத்துங்க, அவங்க மேலே பயன்படுத்துறது அப்புறம் ஈஸியாகிடும். ஏன்னா நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களையும் தனக்கு சமமாக மாற்றுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் தன் மீது வெற்றியை அனுபவம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் மற்றவர்கள் மீது பயன்படுத்துவதற்கான ஊக்கம் உற்சாகம் தானாகவே வந்துடும். கரெக்டு, சூப்பர் பாபா. மற்ற ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது தன் மீது பயன்படுத்துவதின் மூலம் அந்த ஆத்மாக்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துவதின் தாக்கம் தானாகவே கிடைக்கும். ஆமாம், இப்போ நாமளே இப்போ நம்ம தொடர்பில் வரவங்களாம் என்ன நம்மளுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கும் போகும். அதே மாதிரி நாம் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது நாம் ஒரு ப்ராக்டிஸு சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் இல்லை அஷ்டசக்திகள் ப்ராக்டிஸ் எதனா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட வரவங்களுக்கும் அந்த பிரபாவம் தாக்கம் ஏற்படும். உதாரணமாக இப்போ சகித்தும் கொள்ளும் சக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வைங்க, அதன் பிறகு தனக்குள் சகித்து கொள்ளும் தன்மையை பயன்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்களின் சகிப்புத்தன்மை சக்தியை அசைப்பதற்காக நிமித்தமாக இருக்காங்கள்ல, அவங்களும் கூட விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நாம் அதான் பாபா பொறுத்துக்கொள்ளும் சக்தியை தான் சொல்கிறாரு. பொறுத்துக்கொள்ளும் சக்தியில் நாம் நிலச்சி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பொறுமை சோதிக்க வராங்க பாருங்கள், அவங்களே விடுபட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு, விலகி போயிடுவாங்க. மேலும் எப்படி சின்ன சின்ன குழுவில் இருக்காங்க, சென்டராக இருந்தாலும் அது ஒரு சின்ன குழு தான், அதில் தன் மீது சோதனை செஞ்சு பாருங்கள், அதன் பிறகு தன்னுடைய சிறிய குழுவில் பயன்படுத்துங்க. குழுவினருக்குள் ஏதாவது ஒரு குணம் சக்தியை பயன்படுத்துவதற்கான நிகழ்ச்சியை உருவாக்குங்க. அதனால் என்ன ஆகும், குழுவின் சக்தியின் மூலமாக அந்த குணம் மற்றும் சக்தியின் சூழ்நிலை உருவாகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்கிறார் பாபா. அதனால் பல ஆத்மாக்கள் மீது தாக்கம் ஏற்படும். அதாவது அந்த வாயுமண்டலத்தை உருவாக்க சொல்கிறாரு, அந்த வைப்ரேஷன் பரவும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல உங்ககிட்ட திருப்தி அடையுங்க, அதன் பிறகு மற்றவர்கள்கிட்ட ரொம்ப எளிமையாகிடும், மற்றவர்களை உங்களுக்கு சமமாக மாற்றுறதில் ரொம்ப எளிமையாகிடும், அவங்களும் நம்மள மாதிரி மாறிடுவாங்க நம்ம அதில் மாஸ்டர் ஆனால். ஏன்னா பயன்படுத்தும் முறை வந்துருச்சு. எப்படி விஞ்ஞானத்தில் ஏதாவது ஒரு சாதனத்தை முதல்ல சாம்பிள் பார்க்குறாங்க, அதன் பிறகு தான் அதை விரிவாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் மீது சாம்பிளுக்கு பயன்படுத்துங்க. மேலும் இதை பயன்படுத்துவதற்கான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிச்சிட்டே இருக்கும். மனம் புத்தியை இதிலே பிஸியாக வச்சுக்கோங்க, அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் நேரம் சக்தி எல்லாம் சேமிப்பாகும். எளிதாகவே நீங்கள் அந்தர்முக்கி அந்தர்யாமி ஆகிடுவீங்க, உள்நோக்கு பார்வையாளர். உள்நோக்கு முகம்னா என்னென்னா, ஆத்ம உணர்வில் இருக்கிறது தான் உள்நோக்கு முகம். உள்நோக்கு மனநிலை தனது பக்கமாக ஈர்க்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் மற்ற அனைத்திலிருந்தும் விடுவித்து வெற்றி தானாகவே வந்து நமக்கு கிடைக்கும். இது அனைவருமே பயன்படுத்த முடியும். இல்லை கடினமாக இருக்குதா? இந்த வருஷம் பயன்படுத்தும் ஆத்மாக்களாக அவங்க இந்த வருஷமாவது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அஷ்டசக்திகளை யூஸ் பண்ணுங்கள். புரிஞ்சிக்கிட்டிங்களா என்ன செய்யணும்னு? மேலும் ஒவ்வொருவருமே தன் மீது சோதனை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சோதனை செய்யும் குழு மிக ரொம்ப சக்திசாலியானதாக மாறிடும். அந்த குழுவின் கிரணங்கள் ஏதாவது ஒரு வைப்ரேஷன் பல காரியங்களை செஞ்சு காட்டும். ஆமாம், நிறைய சக்காஷ் கொடுக்கறது அந்த மாதிரி அசத்தியத்தை கூட சாத்தியமாக்கும். அந்த குழுவின் கிரணங்கள் அதாவது வைப்ரேஷன் பல காரியங்களை செய்யும். நான் செஞ்சே ஆகணும் அப்படின்றது மட்டும் உறுதித்தன்மை வைங்க. மற்றவர்களின் அலட்சியத்தன்மையின் தாக்கம் ஏற்பட்டுறக்கூடாது. நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வச்சு செய்ய ஆரம்பித்தோன்னா மற்றவர்கள்லாம் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம விட்டுறக்கூடாது, நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைங்க. உங்களுடைய திடத்தன்மையின் தாக்கம் மற்றவர்கள் மீது ஏற்படணும். ஏன்னா திடத்தன்மைக்கு தான் சக்தி உயர்வு, இல்லைன்னா கவனக்குறைவின் சக்தி உயர்வா? எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தான் சக்தி அதிகம், எனர்ஜி அதிகம் நெகட்டிவ் தாட்ஸை விட. ஸோ எங்கே உறுதித்தன்மை இருக்குதோ அங்கே வெற்றி இருக்குது அப்படின்றது பாப்தாதா வரதானமாக ஏற்கனவே கொடுத்துட்டாரு. எனவே என்ன ஆவீங்க, சோதனை செஞ்சு பார்ப்பீங்களா? திரிகால தரிசின்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர். மேலும் மூன்றாவதாக என்ன செய்வீங்க? நேரத்துக்கு தகுந்தார் மாதிரி விதிப்படி வெற்றி சுரூபமாவது. எனவே இதுதான் இந்த வருஷத்துடைய வீட்டுப்பாடம். இந்த வீட்டுப்பாடம் செய்கிறது மூலமாக தானாகவே பாபாவுக்கு முன்னாடி கொண்டு வந்துடும். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீங்க இல்லையா, எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி முதல் இடை கடை மூணு நிலையுமே புரிஞ்சு சிந்தித்து தான் ஒரு காரியமே செய்வார். மற்றவங்களையும் மூன்று காலத்தையும் உணர்ந்துட்ட பிறகு இது சரியாக தவறான்னு பார்த்து தான் மற்றவங்களையும் செய்ய சொல்வார். ஃபாலோ ஃபாதர், எப்படி நடந்தாலும் சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இது ட்ராமா தானே, போனால் போகுது, இது நடந்ததெல்லாம் நல்லது தான் அப்படின்னு கவனக்குறைவாக இந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது. எனவே ஃபாலோ ஃபாதர், பின்பற்றுவது எளிதாக தான் இருக்குது. பார்த்து செய்ய முடியும்ல, பார்த்து செய்வதற்கான புத்தி இருக்குது தானே அப்படின்னு கேட்குறாரு. நல்லது, இந்த குழு வாய்ப்பை எடுப்பதற்காக குழுவாக இருக்குது. அதிகப்படியான லாட்ரி கிடைச்சிருக்குது. லாட்ரி யாருக்கு திடீர்னு ஒரு லாட்ரி கிடைக்குதோ அவங்களுக்கு எவ்வளோ குஷி அதிகமாகிடும். எனவே இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த குழுவாக இருக்குது. வாய்ப்பு எடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட குழு நாம் தான். மற்றவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ இரட்டை அயல் நாட்டவரின் டேர்னு, டபுள் ஃபாரினர்ஸ். டபுள் ஃபாரினர்ஸ் அப்படின்னா பாரதத்தை சேராதவங்க, அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படி இருக்கிற பிகேஸு. ஏன்னா அவங்க பரந்தாமத்துலேருந்து பாரதத்துக்கு வந்தால் ஒரு ஃபாரினர், பாரதத்துலேருந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அப்போ அவங்க டபுள் ஃபாரினர். ஸோ அவங்களுக்கு இப்போ சேவைக்கான வாய்ப்பு ஆரம்பமாகுது. பாரதவாசிகள் தனது லாட்ரியை பெற்றுக்கிட்டீங்க. நாலா பக்கத்துலேயுமே உள்ள இரட்டை அயல் நாட்டை சேர்ந்த குழந்தைங்க யாரெல்லாம் ரீட்ரீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு உருவாக்கியிருக்கீங்களோ அந்த முயற்சி நல்லா இருக்குது. விசேஷமான நிமித்த ஆத்மாக்கள் அருகாமையில் கொண்டு வருவதற்கான விதியும் நல்லா உருவாக்குறீங்க. மேலும் எந்த அளவு தைரியம் வச்சு முன்னேறிக்கிட்டே போகிறீங்க அந்தளவு வெற்றியும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக கிடைக்குது. அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது இல்லையா? நிமித்தமான ஆத்மாக்கள் விசேஷமான ஆத்மாக்களின் அருகாமையில் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் கடினமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோணுது. எந்த அளவு சிந்திக்கிறோமோ அதை விட அதிகமாகவே அவங்க வராங்க. எனவே இந்த தைரியத்துக்கு உடனடி பலன் இருக்குது. பாரதத்தில் கூட தொடர்பில் வரவங்க அதிகரிச்சிட்டே இருக்காங்க, முக்கியஸ்தர்கள் அதிகரிக்கிறாங்க. முதல்ல நீங்கள் அழைப்பிதழ் கொடுப்பதற்கான முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க, மேலும் இப்போ தானாகவே வருவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. வித்தியாசம் ஏற்படுதா? அவங்க வருகிறோம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் நம்பர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இது இதுதான் தைரியமுள்ள குழந்தைங்களுக்கு பாபாவின் உதவி கிடைக்கும் அப்படின்னு பிரத்யக்ஷ சுரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது பாபா, நாலா பக்கத்திலும் உள்ள மாஸ்டர் திரிகாலதரிசி ஆத்மாக்களுக்கு எப்பயுமே சமயத்தின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு மேலும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய தெய்வீக புத்தியுடைய ஆத்மாக்களுக்கு சதா அந்தர்முக்தா இருக்கேனா அப்படின்னு சோதனை களத்தில் பயன்படுத்தக்கூடிய சோதனை செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா தைரியத்தின் மூலமாக பாபாவுடைய உதவியை உடனடியாக அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதிகளுடனான சந்திப்பு. நிமித்த ஆத்மாக்களாகிய நீங்கள் எந்த சோதனை சாலையில் இருக்கீங்க? முழு நாளும் எந்த ஒரு சோதனை சாலையில் இருக்கீங்க? புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. புது புது அனுபவம் உங்களுக்கு ஏற்படுது. மேலும் புதுமையான விதியின் டச்சிங்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு விசேஷமாக புது புது விஷயங்கள் தோன்றுவதற்கான விசேஷமான வரதானம் கிடைச்சிருக்கு. சிறிது நேரம் எடுத்துட்டாலும் கூட சிந்தனை வரும் இல்லையா? இப்போ இது செய்யணும், இப்போ இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி டச்சிங்கு உங்களுக்கு ஏற்படுது. எனவே நிமித்த ஆத்மாக்களுக்கு விசேஷமான ஊக்கம் உற்சாகம் அதிகரிப்பதற்காக மற்றும் மாற்றம் செய்வதற்கான சக்தியை அதிகரிக்கிறதுக்காக திட்டம் அவசியமாக இருக்குது. ஆமாம், நிமித்த ஆத்மாக்கள் அவங்க, அதனால் அவங்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய மற்றும் மாற்றம் செய்வதற்கான சக்தியை அதிகரிக்கிறதுக்கான திட்டம் அவசியமாக அவங்கக்கிட்ட இருக்குது. இப்படி இல்லாமல் இருக்கவே முடியாது. புத்தி செயல்படுது இல்லையா? பார்த்து பார்த்து ஆச்சரியம் ஏற்படுறதுதானே. ஆனால் ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறுவதற்காக திட்டம் தீட்டுறீங்க. மாயா குழுவை அசைக்கிறதுக்காக புது புது திட்டத்தை உருவாக்குது. புது புது விஷயங்களை கேட்குறீங்க. மேலும் நீங்கள் அனைவரையும் தைரிய உற்சாகத்தில் கொண்டு வருவதற்காக திட்டம் உருவாகுது. ஒருபோதுமே ஆச்சரியம் ஏற்படுதா? இல்லை தானே. மாயா கூட பழைய விதிமுறைகளை இப்போ பயன்படுத்துதா என்ன? மாயா கூட இப்போ அட்வான்ஸாக புதுத்தன்மையில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. அவ்யக்தவாணியின் வரதானம் ரொம்ப அழகான வரதானம். சுத்தமான மனம் மற்றும் தெய்வீக புத்தி அப்படின்ற விமானத்தின் மூலம் நொடியில் இனிமையான வீட்டிற்கு செல்லக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக. இங்கேருந்து நாம் இனிமையான வீடு ஸ்வீட் ஹோமுக்கு போனோம் அப்படின்னா, சோல்ஸ் வேர்ல்டு நம்மளுடைய சொந்த வீடு அதுக்கு போனோம் அப்படின்னா, மனம் சுத்தமாக இருக்கணும், புத்தி தெய்வீக புத்தியாக இருக்கணும். இது ரெண்டுமே நமக்கு விமானம் மாதிரி. இந்த விமானத்தின் மூலமாக ஒரு நொடியில் போக முடியும். அவங்க தான் மாஸ்டர் சர்வ சக்திவான். விளக்கம் பார்க்கலாம். விஞ்ஞானிகள் பாருங்கள், மிக வேகமாக செயல்படக்கூடிய சாதனங்களை உருவாக்குறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க. ஆல்ரெடி உருவாக்கியிருக்காங்க நிறைய. அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அந்த ராக்கெட்டு, ஜெட்டு இதெல்லாம் எவ்வளோ வேகம் மேலே போகுது. ஆனால் அதுக்கான காஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. எவ்வளோ நேரம் அதிகப்படியான எனர்ஜியை வேற பயன்படுத்துகிறாங்க. ராக்கெட் சயின்ஸுன்றதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு எவ்வளோ எனர்ஜி அவங்க பண்ணி அந்த கணக்கெலாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறதோ அதை விட அதிவேகமான எந்திரம், சாதனம். அதில் உங்களுக்கு செலவே கிடையாது. 10 பைசா கூட செலவு கிடையாது. செலவே இல்லாமல் யோசிச்சிங்கனாலே 1 செகண்டில் போயிடலாம். ஏன்னா இது நினைவு யாத்திரை. உங்களுடைய சுப எண்ணங்கள் அப்படின்ற சாதனம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தெய்வீக புத்தியும் கூட கிடைச்சிருக்கு. இந்த சுத்தமான மனம் மற்றும் தெய்வீக புத்தியின் விமானத்தின் மூலமாக எப்போ வேணுமோ அப்போ உங்களால் போக முடியும். மறுபடியும் அங்கேருந்து கீழேயும் 1 செகண்டில் வர முடியும். மாஸ்டர் சர்வ சக்திவான யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. சூப்பர் பாபா, எவ்வளோ அழகாக விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணி பாபா சொல்கிறார் பாருங்க. ஸ்லோகன்: மனம் எப்பயுமே உண்மையாக இருந்தால் திலாராம் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மனம் எப்பயுமே உண்மையாக இருந்துச்சுன்னா திலாராம், தில்னா மனசு, திலாராம்னா இதயராமன் தந்தை. மனம் எப்பயுமே நம்ம பாபா கிட்டே உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை பாபா கிட்டேருந்து மறைச்சிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, ஆனால் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் திரிகாலதரிசி, பாப்தாதான் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு 3 காலமும் தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியும். நாம் மறைச்சிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீ ஏன் குழந்த மறைக்கிறேன் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி அவர் என்ன நினைப்பார். அதனால் அவர்கிட்ட உண்மையாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்பா இந்த குழந்தை உண்மையாக என்கிட்ட இருக்குது, எப்பயுமே இந்த உண்மையான மனசோட பாபா அவன் நினைவு பண்ணும், அதுதான் முக்கியம். இந்த நம்பர் வார் வர்றதே எதனாலனா உண்மையான இதயத்தோட உண்மையான அன்போட பாபாவை நினைவு செய்யணும், சரிங்களா? ஆக்சுவலாக இதனால தான் அந்த நம்பர் வார் உருவாகுது. அவங்களுக்கு தான் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி.